உதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக மருந்தாளுநர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கேரளா கோட்டயம் ஹரிதாஸ் மருந்தியல் கல்லூரி தாவர மருந்தியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் எம் கே செந்தில்குமார் அவர்கள் மருந்தாளுநர்களின் மகத்தான பணிகள் பற்றிய பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சிறப்பு விருந்தினரா நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை நம்மளுடைய புதுகை பண்பலை வானொலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க
சார். என் பெயர் டாக்டர் ப்ரொஃபஸர் எம் கே செந்தில்குமார் சார். நான் எம்ஃபார்ம் பிஹெச்டி படிப்பு படிச்சிருக்கேன். நான் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாக்னசியா ஒர்க் பண்றேன் சார். ஃபார்மசி ஃபீல்ட்ல ஃபார்மகாக்னசி அப்படின்னு சப்ஜெக்டுக்கு நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கேங்க சார். இப்பொழுது வந்து நான் வந்து கேரளாவில் கோட்டயத்துல கரிதாஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிற கல்லூரியில ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாக்னசியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
சரி, இப்ப இந்த மருந்தாளுநர்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம். மருந்தாளுநர்கள் அப்படிங்கிறவங்க யாரு, ஏன் அவங்க மருந்தாளுநர்கள் அப்படிங்கிற பேர்ல நம்ம எல்லாரும் அவங்கள அழைக்கிறோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்க சார். சார், ஜென்ரலா பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் மருந்தாளுநர்னா ஒரு ஹாஸ்பிட்டல போனா நம்ம வந்து கம்பவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பவுண்டர்னா மருந்து கலப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட ஹாஸ்பிட்டல வந்து டிஸ்பென்சிங் நாங்க சொல்லுவோம், மருந்து கலந்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி, ஈவன் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட, நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மருத்துவர் ஏதோ ஒரு நோய்க்காக சந்திச்சீங்கன்னா 40 வருடத்துக்கு முன்னாடி வந்து இப்ப இருக்கிற அளவு வந்து டேப்லெட் கேப்சூல் அது மாதிரி நிறைய மாத்திரைகள் இல்லை சார். அப்ப வந்து சிரப் தான் கொடுப்பாங்க. மேக்சிமம் நோய்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரப் கொடுப்பாங்க. அந்த சிரப் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கும். அதை வந்து ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வயதுக்கு ஏற்ப வந்து அதை டைல்யூட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுவாங்க. டாக்டர் வந்து அதை நோட் பண்ணி பிரஸ்கிரைப் பண்ணிடுவாரு. அந்த கம்பவுண்டருங்கிறவர் வந்து அதை டைல்யூட் பண்ணி கொடுப்பார். ஸோ அதனால வந்து அந்த காலத்துல வந்து கம்பவுண்டர்னு சொன்னாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா மருந்தாளுநருங்கிறதுக்கு வந்து மிக விரிவான பங்களிப்பு ஒரு மருந்தாளுநருக்கு இருக்குங்க சார். இந்த காலகட்டத்துல அதாவது மருத்துவரின் குறிப்புப்படி நோயாளிகளுக்கு ஒரு மருந்துகளை கலந்து கொடுப்பவர் என்ற பொருள் தவிர, இப்ப பாத்தீங்கன்னா நானே ஒரு ஃபார்மசிஸ்ட். இப்ப நான் வந்து இப்ப என்னென்ன பண்ணலாம், இப்போ ஒரு சப்போஸ் நான் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலையில இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் கொடுத்தபடி மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு அதோட எங்கள் பணி வந்து நிக்கிறது இல்ல. நாங்க வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லணும். அந்த மாத்திரை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதா, சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்றதா, சுடு தண்ணியில சாப்பிட்றதா, இல்ல பச்சை தண்ணியில சாப்பிட்றதா, அந்த மாத்திரை சாப்பிட்றப்ப வேற எந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கு, ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் இருக்கு. அந்த மாத்திரை சாப்பிட்றப்ப வேற என்ன ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. இல்ல அந்த குறிப்பிட்ட மாத்திரையை சாப்பிட்றப்ப இப்ப நீங்க வந்து இரும்பு சத்துடைய மாத்திரை அயன் டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்க மலம் வந்து கருப்பு கலரா போகும். இதை நம்ம முன்னாடியே சொல்லணும், இல்லைன்னா அவங்க பயந்துருவாங்க. ஐயோ என்ன மாத்திரை சாப்பிட்டோம், என்ன டாய்லெட் போனா இப்படி பிளாக் கலரா வருது அப்படின்ட்டு. இப்ப விட்டமின் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மஞ்சள் கலரா வந்து உங்களுக்கு வந்து சிறுநீர் கழிப்பாங்க. இந்த மாத்திரை சாப்பிட்டா இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மருந்தை பத்தி சில விரிவான தகவல்களை வந்து கொடுப்பவர் தான் ஒரு மருந்தாளுநர். ஸோ ஒரு மருந்தாளுநருங்கிற பங்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மகத்தானது, அது ரொம்ப விரிவானது. ஒரு சொல்லுல நம்ம மருந்து எடுத்து கொடுக்குறவங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம நிறுத்த முடியாது. சப்போஸ் இப்போ ஒரு மாத்திரை வந்து சாப்பிட்டு நோயாளி வந்து இம்மிடியட்டா அடுத்த நாள் வந்து டாக்டர்கிட்ட கூட போய் சொல்வதற்கு தயங்குவாங்க. பட் ஒரு மருந்து கடையில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட வந்து, சார் நான் நேற்று இந்த மாத்திரை ரெண்டு வேளை சாப்பிட்டேன், என் உடம்புல வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது, அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு அட்வர்ஸ்டிக் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஒரு மருந்தாளுநர்கிட்ட தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நாங்கள் அவங்கள கரெக்டாக கைட் பண்ணுவோம். சரி, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்லி இதுக்கு உன்ன வேற மாத்திரை நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா இந்த மாத்திரையே நீங்கள் பாதி சாப்பிடுங்க. இப்படி பங்கு வந்து ஒரு மருந்தாளுநருங்களுடைய வேலைங்கிறது வந்து பலதரப்பட்ட வேலையா இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட சொல்லல அடக்க முடியாது.
இந்தியாவுல மருந்தாளுநரின் தந்தை அப்படின்னு யாரை நம்ம அழைக்கிறோம், அது அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண்டிப்பாங்க சார். இந்தியாவில வந்து நம்ம மருந்தாளுநரின் தந்தை அப்படின்னு சொல்றவர் வந்து மகாதேவ லால் ஸ்க்ராஃப் அவர் பேருங்க. அவர் தான் வந்து இந்தியாவின் மருந்தாளுநர் தந்தை அப்படின்னு நாங்க சொல்றோம். சுருக்கமா எம்எல் ஸ்க்ராஃப் அஸ்கிராஃப் அவர் ஸ்பெல் பண்ணீங்கன்னா SCHROFF அவர் பேர் மகாதேவ லால் ஸ்கிராஃப். அவர் வந்து பீகார்ல பிறந்தவருங்க. பீகார்ல பிறந்துட்டு அவர் ஆக்சுவலா பேசிக்கலா அவர் என்ஜினியரிங் தான் படிச்சாருங்க சார். அந்த காலத்துல வந்து பார்மசி துறை இந்தியாவில அப்ப மலரவில்லை. ஸோ 1920 அவர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்ச நாள் வந்து அவர் டீச்சராக ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போய் அங்கே வந்து ஆர்ட்ஸ் குரூப் படித்தாரு, கெமிஸ்ட்ரி படித்தாரு, பயோடெக்னாலஜிலாம் படித்தாரு. இதில் வந்து அவர் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கு படிச்சுட்டு மறுபடியும் வந்து 1932 இந்தியா திரும்பி வந்தார். இந்தியா திரும்பி வந்து அவர் வாரணாசியில் இருக்கிற பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் வந்து அவர் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்ந்தார். சேர்ந்தப்பதான் அவர் வந்து முதல் முதலாக ஒரு தனி மனிதனாக பிஎஸ்சியில வந்து பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து உருவாக்குனார். பார்மசிக்கு என்று இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு கோர்ஸ் அவர் தான் உருவாக்குனாரு. 1932 பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில எம்எல் ஸ்கிராஃப் உருவாக்குனார். அந்த பிஎஸ்சி பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி தான் படிப்படியா எவால்யூவேஷன் ஆகி அதுக்கப்புறம் அது பி பார்மசி அப்படிங்கிற ஒரு கோர்ஸா மலர்ந்தது. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா டி பார்மசி, பி பார்மசி, எம் பார்மசி, பிஹெச்டி, ஃபார்ம் டி அப்படின்னு அது நிறைய விரிவா போயிட்டே இருக்கு. ஸோ அது இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பார்மசி துறைக்கு அவருடைய பங்கு வந்து அளப்பரியது. அவர் தான் வந்து பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவர். அவரும் ஒருவர் அவர் அதனுடைய முதல் வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. இந்தியன் பார்மசூட்டிக்கல் காங்கிரஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவர் உருவாக்குனாரு. 23 புஸ்தகங்கள் எழுதினாரு, நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினாரு. அசோசியேஷன் ஆஃப் பார்மசி டீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் உள்ள பார்மசி ஆசிரியர்களுக்கான ஒரு அமைப்பு அது, அதை உருவாக்குறதுல அவர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரு. அதுக்கு மேல அவர் வந்து த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பார்மசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதியிருக்காருங்க. அந்த புக்கை படிச்சீங்கன்னா கடந்த ஒரு 500-1000 வருஷமா இந்தியாவில வந்து எப்படிலாம் பார்மசி துறை வளர்ந்து வந்தது, இப்ப சுஷ்ருதர் அப்படிலாம் இருந்தாங்க இல்லையா, ஆயுர்வேத மருத்துவ முறை இந்தியாவில்தான் முதல் முறையா கண் புரைக்கெல்லாம் வந்து இங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, சுஷ்ருதன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப வந்து அவர் பழைய காலத்து மெத்தல இருந்து ஆயுர்வேதத்துல இருந்து ஆரம்பிச்சு அது எப்படி வந்து படிப்படியா இந்த மருந்து துறை வந்து இந்தியாவில வளர்ந்தது அப்படின்னு ஒரு பெரிய புக் எழுதியிருக்காருங்க ஐயா, த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பார்மசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்திய மருத்துவத்துறையில இந்த மருந்தாளுநர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலா ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சு அதுக்கு இதுதான் சிலபஸ்ன்னு வரையறுத்து அதை உருவாக்குனது அவர் தான். அதுக்கப்புறம் வந்து அவர் கல்கட்டாவில் இருக்கிற ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில 40 அவர் ப்ரொஃபஸராக பணியாற்றினார். அவருடைய பங்கு அளப்பரியதுங்க. அதனால தான் வந்து அவர் வந்து இந்திய பார்மசி துறையின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய பேர் வந்து எம்எல் ஸ்கிராஃப்.
ஐயா இப்ப மருந்தாளுநர் அப்படின்னு சொல்றோம், இந்த மருந்தாளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் பொருள் விளக்கம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மருந்தாளுநர், மருந்தை ஆள்பவர், அந்த பேரிலேயே விளக்கம் இருக்கிறது, மருந்தை ஆள்பவர். ஒரு மருந்து ஆளுநர் அப்படிங்கிற பணி வந்து ரொம்ப விரிவானங்க பணிங்க. நீங்க இப்ப பி ஃபார்ம் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு, அதுல 8 இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மருந்து ஆளுநர் உருவாக்குறப்ப அவங்க என்னென்ன படிக்கிறாங்கன்னா, இப்ப இயற்கையா பாத்தீங்கன்னா நம்மளுடைய செடி கொடி இருக்கு இல்லைங்களா, தாவரங்கள், அதிலிருந்துதான் வந்து ஆங்கிலம் மருந்து அதிலிருந்துதான் எவால்யூவேட் ஆகி வருது. இப்ப உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இப்ப துளசி எடுத்துக்கோங்க. துளசி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், சளி பிரச்சனைக்கு வந்து துளசி சாப்பிட்டா சளி இருமல் இருந்தா குணமாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப துளசி செடியில வந்து சளி இருமலை குணமாக்குற ஏதோ ஒரு முக்கிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு அப்படிங்கிறதோட தான் நின்னுது ஆயுர்வேதா சித்தா. பட் இந்த ஆங்கில மருத்துவ முறை வந்து அதுல கொஞ்சம் ஆழமாக இறங்கி அந்த துளசியை எடுத்து அந்த இலைய காய வச்சு அதை வந்து தூளாக்கி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து மறுபடியும் ஃபர்தரா வந்து நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கிற என்ன மூலப்பொருளோ அதை எலி இல்ல குரங்கு இது மாதிரி விலங்குகளுக்கு கொடுத்து விலங்குகளுக்கு வந்து சளியை உண்டாக்கி சளி நோய் உண்டாக்கி அது குணமாகுதான்னு பார்த்து அதுல அந்த பர்டிகுலரா எந்த ஒரு மூலப்பொருள் வந்து சளியை குணமாக்குது அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க ஃபார்மசி துறையில, அது மூலம் வந்து எக்ஸாக்டா இந்த ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள் துளசி செடியில இருக்கிற இந்த ஒரு வேதிப்பொருள் தான் சளியை குணமாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மூலக்கூறை வந்து பகுப்பாய்வு பண்ணிடுவாங்க. சிந்தட்டிக்கலா கெமிஸ்ட்ரியா இதுதான் அந்த மூலக்கூறு அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மூலக்கூறு மாதிரியே செயற்கையா வந்து மருந்து தயாரிக்க முடியும். அப்ப வந்து நம்ம அந்த உடம்புக்குள்ள சாப்பிடறப்ப நம்ம உடம்பு என்ன நினைச்சுக்கோ, துளசி தான் இவன் சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சளி சரியா போயிடும். இதுதாங்க என் மெத்தட். ஸோ ஃபார்மசி அப்படிங்கிறப்ப ஒரு மருந்தாளனுங்கிற பணி வந்து அது ரொம்ப நிறையா இருக்கு. இப்போ நான் சொன்னது வந்து எப்படி ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இப்போ மருந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு டாக்டர் வராங்க, ஒரு மருந்து எழுதுறாங்க ஒரு நோயாளிக்கு, அவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவருக்கு சாப்பிட்ட வாட்டி அவருக்கு நோய் குணமாயிடும். பட் வந்து எல்லா ஆங்கில மருந்துகளும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அனைத்து ஆங்கில மருந்துகளும் ஏதோ ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாக நெக்லிஜபிள் அளவு இருந்ததுன்னா நம்ம விட்டுலாம். இல்லை அது நோயாளிக்கு அது ஒரு புது நோயாக வர அளவுக்கு பிரச்சனை பண்ணுதுன்னா நாம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்லணும், இந்த நோயாளிக்கு வந்து இந்த குறிப்பிட்ட மருந்தை சாப்பிட்டனால இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்போ வேற மாத்திரை எப்படி மாத்துறது அப்படிங்கறது வந்து மருத்துவர் நம்ம கிட்ட கலந்து ஆலோசிப்பாங்க ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் கிட்ட. இதுக்கு ஈக்குவலான வேற மருந்து இவரோட வயதிற்கு நம்ம என்ன கொடுக்கலாம், இவர் உணவு முறையில என்ன மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் ஒரு மருந்தாளனுடைய பங்கு இருக்கு. அப்புறம் பேஷண்ட் கவுன்சிலிங். ஸோ உங்களுக்கு தெரியும் கவுன்சிலிங் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நீண்ட பொருளுடைய ஒரு வார்த்தை கவுன்சிலிங். இப்போ ஒருத்தர் டிப்ரெஷன்ல இருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்றோம், ஆங்ஸைட்டியில இருக்காங்க ஆறுதலான வார்த்தையை சொல்றோம். அது மாதிரி ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு நோய் சார்ந்த பல கேள்விகள் இருக்கும், மனரீதியா பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலா அவங்களுக்கு வந்து அந்த மருந்துகளை பத்தியும் சொல்லணும், அவங்க சாப்பிட்ற உணவுகளையும் சொல்லணும், மனரீதியாவும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தர்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிர குணமாயிடும், இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மருத்துவத்துறையில நாங்க ரொம்ப நாள் இருக்கோம், உங்களை மாதிரி நிறைய நோயாளிகள் வந்து குணமாகி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை தர வார்த்தைகளை தர நோயாளி வந்து விரைவில் குணமடைந்து செல்வாருங்க. சோ இது மாதிரி ஃபார்மசிஸ்டுடைய பங்கு வந்து மருத்துவத்துறையில அளப்பரியதாக இருக்கிறது.
ஐயா இப்ப மருந்தகம் அப்படின்னு நிறைய நம்ம இடங்கள்ல குறிப்பா எங்கெங்கெல்லாம் மருத்துவர்கள் இருக்காங்களோ மருத்துவருக்கு கூடிய மருத்துவ அலுவலகங்கள் எல்லாத்துலயுமே மருந்தகம் இருக்கும். மருந்தகம் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இது ஒரு ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்குங்கய்யா. ஒரு மருந்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில மருந்து கடையில ஆங்கில மருந்துகளும் இருக்கும். இப்ப ஜாண்டிஸ் எடுத்துக்கோங்களே, ஜாண்டிஸ்க்கு வந்து காமாலை, காமாலைக்கு வந்து ஆங்கில மருந்துகள் யாரும் சாப்பிடுறது இல்ல. அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஹிமாலயாஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுல இருந்து வந்து ஒரு ஆயுர்வேதிக் கீழா நெல்லி இருக்கு இல்லையா, அதுல இருந்து வர மருந்துகள் இருக்கு. சோ மருந்துகள் இருக்கும்டும் பலதரப்பட்ட மருந்துகள், டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ஆங்கில மருந்துகள்ல பாத்தீங்கன்னா மாத்திரை இருக்கும், கேப்சூல் இருக்கும். இப்ப நம்ம ஊசி மூலம் எடுத்துக்கல இல்லையா, ஊசி மூலம் கையில ஊசி போட்டுக்கிறோம், நரம்புல ஊசி போட்டுக்கிறோம். ஸோ அந்த ஊசி மருந்துகள் இருக்கு. அப்புறமேட்டு உங்களுக்கு காது வலி அப்படின்னா இயர் டிராப்ஸ் கொடுக்குறோம், கண்ணு வலினா ஐ டிராப்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போசிட்டாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனல் கேனல்லே ஒரு மருந்து வைப்பாங்க. அப்புறம் மேல அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆயின்மெண்ட் போடுறோம். சில நோய்களுக்கு பாத்தீங்கன்னா மேல போட்டு ரப் பண்றோம், தேய்க்கிறோம், தலைவலின்னா தேய்க்கிறோம். சிலது மேலாக ஆயின்மெண்ட் போட்டு போட்டு விட்டுறோம். அப்புறம் சிறப்பா குடிக்கிறோம். அப்புறம் எலிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் மருந்தாளுநர்கள் அதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு. இது அத்தனையான டோசேஜ் ஃபார்ம்ஸும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மருந்தகம்.
மருந்தகத்துல ஒரு மருந்தாளுநர் இருக்காரு, அவர் அந்த மருந்தகத்தை என்னென்ன மருந்துகள் என்னென்ன நோய்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில எப்படி அந்த மருந்தகத்தை சிறப்பா பொதுமக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய வகையில அதனுடைய பணிகளை செய்யறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அவங்க படிக்கிறப்பே ஒரு மருந்தாளுநர் வந்து மிக தரவா நன்கு படித்து வெளியே வர வேண்டும். அதாவது அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல வந்து அவங்க தெளிவா இருக்கணும், அப்பதான் வந்து அவங்க ஒரு மருந்தாளுநராக வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஸோ நன்கு படித்து வெளியே வரப்ப அவங்களுக்கு வந்து அந்த மருந்து ஒவ்வொரு மருந்து பத்தியும் அத்தனை தகவல்களையும் அவங்க படிச்சு தான் வெளியே வராங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு எழுதுறப்ப அந்த மாத்திரை வந்து கரெக்டா பிரிஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல உங்களுக்கு கரெக்டா எடுத்து கொடுக்கணும். அப்புறம் அப்ப நான் கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதை அவங்க எப்படி சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா வெந்நீரில் குடிக்கணுமா, இல்ல இந்த இந்த மருந்து சாப்பிட்றப்ப எந்த மருந்து சாப்பிடக்கூடாது, ட்ரக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கு, ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் இருக்கு, இந்த மருந்து சாப்பிட்றப்ப எந்த ஃபுட்டு எடுத்துக்கூடாது. ஸோ இது மாதிரி நிறைய கவுன்சிலிங் நாங்கள் கொடுப்போம் அவங்களுக்கு, மனரீதியான கவுன்சிலிங்கு, சயின்டிஃபிக் கவுன்சிலிங், இது மாதிரி நிறைய ஒரு பேஷண்ட்டு கூட பேசுகிற வாய்ப்பு ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கு நிறைய இருக்கு. ஸோ இது மூலம் அவங்க வந்து ஒரு சிறப்பான மருந்தாளராக செயல்படலாம். பேஷண்ட்டை வந்து ஒரு கனிவான முறையில் அணுகணும், அவங்களுக்கு வந்து ஆறுதலா வார்த்தை சொல்லணும், அவங்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக நம்ம வந்து மருந்துகளை கொடுக்கணும், கரெக்டான மருந்துகளை கொடுக்கணும், அறிவுறுத்தல் வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும். மருந்து விஷயமா மாத்திரை மட்டும் நீங்க மடிச்சு இந்தாங்க வச்சுங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து அதுல வந்து நான் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நான் கம்ப்ளையன்ஸ்னா இப்ப ஒரு நாளைக்கு வந்து நைட்டுக்கு மட்டும் சாப்பிட்ற மாத்திரையே தெரியாம நம்ம கரெக்டா சொல்லாம விட்டுருக்கேன்னு வச்சுங்க, அந்த பேஷண்ட் வந்து பகல்ல சாப்பிட்டு இருப்பாரு. இல்லைன்னா மூணு வேளை சாப்பிடணும்னு இருக்கும், இப்போ இந்த மாத்திரை மூணு வேளை மூணு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நான் கம்ப்ளைன்ஸ்னு நிறுத்திடுவாங்க. மூணு வேளை ஃபர்ஸ்ட் மூணு வேளை சாப்பிட்டோன்னே நோய் நல்லாச்சு நிறுத்திடுவாங்க. பட் ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த முழுசாக அந்த ஒரு கோர்ஸ் சாப்பிட்டாதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து அந்த உள்ள இருக்கிற பாக்டீரியா வந்து நோய் எதிர்ப்பு, அந்த மாத்திரைக்கு எதிர்ப்பாக அது ஒரு சக்தியை உருவாக்கும், அது உருவாக்காமல் அதை முழுமையாக அழிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் ஃபுல்லாக சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மருந்தாளனுடைய பங்கு, கரெக்டாக அவங்களை எஜுகேட் பண்ணும், ஒரு பேஷண்ட்டை வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், இதுதான் மருந்தாளனுடைய பங்கு.
ஐயா, ஒரு மருந்தாளுநர் நிச்சயமா ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு கல்லூரியில அதுக்குன்னு ஒரு பட்டம் பயின்று அதுக்கப்புறமா தான் ஒரு மருந்தாளுநரா பயிற்சி எடுத்துக்கிட்டு பணிபுரிய வர்றாங்க. இப்ப மருந்தாளுநருக்கு தற்பொழுது எந்தெந்த மாதிரியான இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகள் பாடப்பிரிவுகள் இன்னைக்கு இருக்குங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படிங்கறதுல இருந்து வந்து மருந்தாளுநர் படிப்பு ஆரம்பிக்குதுங்கய்யா. அது வந்து நாங்க 2 இயர்ஸ் கோர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பி ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அது 4 இயர்ஸ் கோர்ஸ். அதுல வந்து 8 செமஸ்டர் இருக்கு. ஃபைனல் இயர்ல வந்து அவங்க செயல்முறையா சில இதெல்லாம் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன்ல எம் ஃபார்மசி இருக்கு. எம் ஃபார்மசில நிறைய பிரிவுகள் இருக்கு, ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாகனசி, ஃபார்மசி பிராக்டிஸ், அனல்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன்ல எம் ஃபார்மசில நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்பொழுது 2000 ஆம் ஆண்டுல இருந்து ஃபார்ம் டி அப்படின்னு ஒரு புதிதாக ஒரு கோர்ஸ் வந்து இந்த மருந்தாளுநர் துறையில உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கோர்ஸும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது 6 வருட படிப்பு. அந்த ஃபார்ம் டி படிப்பு நீங்க படிச்சீங்கன்னா உங்கள் பெயருக்கு முன்னால் நீங்க எடுத்தோடனே வந்து நீங்க டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்க முடியும். அது ரொம்ப விரிவாக இந்த ஃபார்மசி பத்தி படிக்கிற ஒரு படிப்புங்கய்யா. அது முடிச்சிங்கன்னா நீங்க வந்து ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்கு, அதுலாம் கூட போய் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆராய்ச்சி படிப்பு இருக்கு, பிஹெச்டி. ஸோ டி ஃபார்மசி, பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி, பிஹெச்டி, ஃபார்ம் டி அப்படிங்கிற படிப்பு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பிளஸ் டூல வந்து ஒரு மாணவரோ மாணவியோ அவங்க கண்டிப்பாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது ரெண்டும் படிச்சிருக்கணும். அது இல்லாம ஆப்ஷனல் வந்து பயாலஜோ அல்லது மேக்ஸ் ஏதோ ஒன்று இருக்கலாம். இதுல வந்து அவங்க வந்து 50 விழுக்காடு மதிப்பெண் வாங்கியிருக்கணும், வாங்கியிருந்தா சேர்ந்துக்கலாம். தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு இன்னும் கம்மியாக அவங்க மார்க் இருந்தால் கூட சேர்ந்துக்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு வந்து 50 விழுக்காடு மார்க் இருந்தால் அவங்க சேர்ந்துக்கலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, பயாலஜி அல்லது மேக்ஸ் வந்து ஆப்ஷனல், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவங்க கண்டிப்பாக படித்திருக்கணுங்க ஐயா.
மருந்தியல் கல்வி அப்படின்னா என்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாங்க ஐயா, இப்ப நான் மருந்தியல் கல்வின்னு சொன்னது நான் சொன்ன இந்த படிப்பை மருந்து தயாரித்தல். மருந்து தயாரித்தல்ங்கிறது வந்து எல்லா வகையான ஆங்கில மருந்துகளுமே அதனுடைய தாய் வழின்னு பாத்தீங்கன்னா நாம சாப்பிட்ற உணவுல தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கே வந்து நிறைய தெரியும், இந்தந்த கீரை சாப்பிட்டா இந்தந்த, இப்ப கீழாநெல்லி பத்தி நான் சொன்னேன், காமாலை வந்து கீழாநெல்லி சாப்பிட்டா காமாலை சரியா போயிடுது. இது வந்து ஊரறிந்த உண்மை. இப்ப வந்து ஆங்கில மருத்துவத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா இதை வந்து சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ணுவாங்க. அந்த கீழாநெல்லி இலை எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட வந்து ஒரு இப்ப ரேட் இருக்கு இல்லைங்களா, எலிக்கு வந்து காமாலை வரவழைத்து, எலிக்கு வந்து அந்த காமாலை வர வைப்பாங்க, அந்த வைரஸ் கொடுத்து காமாலை உண்டு பண்ணுவாங்க. பண்ணிட்டு இந்த கீழாநெல்லி எக்ஸ்ட்ராக்டா அதுக்கு சாரை வந்து அது கொடுப்பாங்க, கொடுத்து அதுக்கு சரியாகுதான்னு பார்ப்பாங்க. அப்புறமேட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதுல வந்து டீப்பா அதை பகுப்பாய்வு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் இருக்கு. அதுல பகுப்பாய்வு பண்றப்ப வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு வந்து அந்த காமாலை குணப்படுத்துதுங்கிற வரைக்கும் ரொம்ப ஆழமாக அதை பகுப்பாய்வு பண்ணி அந்த மூலக்கூறை வந்து கெமிஸ்ட்ரியா அதை வந்து பகுப்பாய்வு பண்ண வாட்டி அந்த இதுதான் அப்படின்னு அந்த மூலக்கூறு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதே மாதிரி சிந்தட்டிக்கில நம்ம தயாரிச்சிடலாம். அதனாலதான் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில வந்து 140 கோடி பேர் இருக்காங்க. 140 கோடி பேருக்கும் ஒரே டைம்ல நம்ம வந்து கீழாநிலைக்கு எங்க போறது, நம்ம அந்த அளவுக்கு யாராவது கீழாநிலை பயிர் பண்றாங்களா? கீழாநிலை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சாலையோரங்கள்ல நிறைய கொட்டி கிடக்கும், நிறைய பேத்துக்கு வந்து அதை அடையாளப்படுத்த கூட தெரியாது. கீழே பாத்தீங்கன்னா இலை கீழே முட்டை முட்டையா சின்ன சின்னதா இருக்கும். ஸோ அப்போ மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம வரப்ப இதுதான் மெத்தட். அதனுடைய மூலக்கூறு வரைக்கும் நம்ம சென்றடைஞ்சு அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி சிந்தட்டிக்காக செயற்கையாக மருந்து தயாரிக்கிறது. இதுதான் ஒரு மருந்தியல் துறையில் அவங்க படிக்கிறாங்க. கம்பெனிக்குள்ளே போகிறப்ப வந்து அதில் நிறையா இருக்குங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மல்டிநேஷனல் கம்பெனிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஹையஸ்ட்டு சுத்தம் மெயின்டைன் பண்ணப்படுங்கய்யா மருந்து தயாரிக்கிற இடத்துல. அவங்க ஏப்ரான் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அட்மாஸ்பரிக் ஏர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ நம்ம காற்று வெளியில் இருக்குது, காற்று இருக்கு இல்லையா. அப்புறம் சாதாரணமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அறையில் நுழைஞ்சிங்கன்னா வெளிக்காற்று உள்ள வரும், உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகும். இதுதானே நம்ம நார்மலாக இருக்கிறது. ஆனால் ஒரு மருந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, மருந்து கம்பெனி அந்த மருந்து தயாரிக்கிற இடத்துல உள்புறம் இருக்கிற அட்மாஸ்பரிக் ஏரு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக வச்சுருப்பாங்க. வெளிப்புறத்தோட உள்ளார ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு தொழிலாளி அங்கே உள்ளே நுழையிறப்ப வெளியிலிருந்து காற்று உள்ளே வராது, உள்ளே இருக்கிற காற்று வேணால் வெளியே போகும். அந்தளவுக்கு காற்று கூட உள்ளே புகாத அளவுக்கு மிகவும் தூய்மையாக மருந்துகள் தயாரிக்கப்படுது. இதுதாங்க வந்து மருந்தாளுநர் படிப்பில் அவங்க படிக்கிறாங்க.
ஐயா, இப்போ ஒருத்தர் மருந்தாளுநர் பட்டம் வந்து வாங்கிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில், மருந்தாளுநர் பட்டம் வாங்கியவங்க எல்லாமே ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மருந்தகத்தை துவங்கலாமா? முறையான பதிவுகள் எங்கேயாவது பதிவு செஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அந்த மருந்தகத்தை வைக்கணுமா? அதற்குண்டான செயல்முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு கல்லூரியில, ஒரு அரசு கல்லூரியிலயோ ஒரு தனியார் கல்லூரியிலயோ ஒருத்தர் டிப்ளமோ பார்மசியோ பி பார்மசியோ முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மருந்தகத்தை இது மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா சென்னையில வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குங்கய்யா, அங்கே போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க, உங்கள் பேருக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில்ருந்து, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அதப்புறம் நீங்கள் அதை எடுத்துட்டு வந்து, இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். நான் இது மாதிரி ஒரு பதிவு பெற்ற மருந்தாளுநர், நான் வந்து இது மாதிரி ஒரு மருந்தகம் தொடங்க ஆசைப்படுறேன். அதுக்கு நிறைய வந்து ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க. இத்தனைக்கு எத்தனை அறை வேணும், ஃப்ரிட்ஜு கம்பல்சரி ஃப்ரிட்ஜு வேணும், ஏசி வேணும், அந்த இடம் தூய்மையாக இருக்கணும், மருந்துகள் வைக்கிற அறை எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு செட் பண்ண வாட்டி ட்ரக் இன்ஸ்பெக்டர் மருந்து ஆய்வாளர் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். அதுக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் நீங்கள் அந்த கடையை வந்து செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அரசாங்கம் மூலம் அனுமதி வழங்கப்படும். அதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு கடையை வந்து ஆரம்பிக்க முடியும். அது மிக எளிதான ஒரு ப்ராசஸாக தான் தமிழ்நாடு அரசில் அது வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த படிப்பு முடிச்சவங்க எல்லாமே கண்டிப்பாக ஒரு மருந்தகம் தொடங்கலாம், சமூகத்திற்கு உதவியாக இருக்கலாம்.
ஐயா, ஒரு சிறந்த மருந்தாளுநரின் பண்புகள் மற்றும் பணிகள் என்னென்னங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சிறந்த மருந்தாளுநரின் பண்புகள்னா அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுடைய சப்ஜெக்டை படிச்சுட்டு வரப்ப வந்து முடிந்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல தரவா படிச்சுட்டு வரணும். அதை பத்தி அறிவு, மருத்துவத்துறை பத்தி மருந்தாளுநர்னா அவங்க ஃபுல் ஃபார்மசிஸ்டா இருக்கிற அளவுக்கு அவங்க தகுதி பெற்ற ஒரு மருந்தாளுநரா வெளியே வரணும். அந்த மருந்து பத்தி அவங்களுக்கு நாலேஜ் நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து மருந்தை பத்தி அவங்க சொல்றப்ப கவுன்சிலிங் கொடுக்கறப்ப வந்து கரெக்டா அவங்க வந்து கைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன், அதே தான் திரும்ப சொல்ல போறேன். மருந்து வந்து ஒரு மருத்துவர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ப அதை எடுத்து கொடுப்பதுடன் மட்டும் ஒரு மருந்தாளுநரின் பணி முடிவடைந்து விடவில்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய இருக்கு, கவுன்சிலிங் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா இப்ப நீங்களே இப்ப கேள்வி கேட்கிற நீங்களே நாளைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பா மாத்திரையை வாங்கிட்டு உடனே போக மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்பீங்க. என்னங்க ஜென்ரலாக எல்லாருமே கேட்பாங்கன்னா, ஏங்க இது இப்போ ரெண்டு வேளை சாப்பிட்டா சரியா போயிடுமா? இப்போ ஓவர் த கவுண்டர் ட்ரக் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஓடிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இப்போ மருந்து கடையிலேயே போய் வந்து எனக்கு வயிற்று வலிக்குது, ரெண்டு வேலைக்கு மட்டும் மாத்திரை கொடுங்க, ஒரு வேலைக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அது சில இடங்களில் வந்து அது மாதிரி நடக்குது. ஏன்னா ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு டிரைவரு அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு மருத்துவரின் பிரிஸ்கிரிப்ஷன் பேரில் மட்டுமே ஒரு மருந்தாளுநர் வந்து மருந்துகளை தர வேண்டும். பிரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க மாத்திரையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த மருந்தை பேஸ் பண்ணி அவங்களுடைய இது மாதிரிலாம் சைடு எஃபெக்ட்ஸ் அட்வர்டக்ஸ் எஃபெக்ட் வரலாம், வந்தால் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, சாப்பாடு பின்னாடி வெந்நீரில் குடிங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டா இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் சொல்லி கரெக்டா அவங்க பயமுறுத்த கூடாது, நம்ம அறிவுறுத்துறோம். இதுக்கு பேர் பயமுறுத்துது இல்லை, கரெக்டாக அவங்களை வந்து அறிவுறுத்துறோம், எஜுகேட் பண்ணி அனுப்புறது, சாந்தமா பேசுறது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக வார்த்தைகளை கூறுவது. கண்டிப்பாக இதில் மருந்தாளன் பங்கு நிறைய இருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் என்பது வந்து அவர் ரொம்ப கண்டிப்பா பிஸியா தான் இருப்பார். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்க டாக்டர்ஸ்ட்ட வெளியே 40-50 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒருத்தர்கிட்டயே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து மருந்தாளுநர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கைட் பண்ண முடியும். ஒரு செவிலியர் எப்படி கைட் பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு மருந்தாளுநரும் மருந்துகள் சம்மந்தப்பட்ட நிறைய உண்மைகளை வந்து அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு நாம சொல்ல முடியும்.
ஐயா, இப்போ ஒரு மருந்தாளுநருக்கும் ஒரு மருத்துவருக்கும் இடையான ஒரு உறவு எப்படிங்க இருக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இணக்கமாக இருக்கணுங்க, அது எல்லா இடத்துலயும் இணக்கமா தான் இருக்கு. மருந்தாளுநர் மருத்துவர் தான் வந்து ஒரு நோயை கண்டறிகிறார், அதுக்கு இந்த மருந்து தான் சொல்லிட்டு அவரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறாரு, அதை வந்து நம்ம கரெக்டா எடுத்து கொடுக்கறோம், அதுதான் மருந்தாளுநர் பங்கு. மருந்தாளுநர் வந்து மருத்துவர் கிடையாது. ஒரு மருந்தாளுநர் வந்து அவருக்கே ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அவர் மருத்துவரை தான் நாட வேண்டும். சார் நீங்க இந்த மாதிரி மாத்திரை எழுதியிருக்கீங்க, இந்த மாதிரி மாத்தி கொடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு அவர் டாக்டரை போய் கேட்கணும். ரெண்டு பேத்துக்கும் கண்டிப்பாக ஒரு இணக்கமான உறவு இருக்கணும். மருத்துவர் என்ன சொல்றாரோ கண்டிப்பா அதை தான் ஒரு மருந்தாளுநர் கண்டிப்பாக செய்ய வேண்டும், மாத்தி செய்யக்கூடாது, அதுதான் அந்த உறவு. சொல்லுங்க
ஐயா, ஒரு சிறந்த மருந்தாளுநர் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்னங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஐயா, சிறந்த மருந்தாளுநர் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள்னா நிறைய இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா எசென்சியல் மெடிசன்ஸ், ஒரு முக்கியமான மருந்துகள் இப்படி எல்லாம் இருக்கு இந்த நோய்க்கு, இந்த ஒரு நோய் இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டுலயே நீங்க குணமாவல அப்படின்னு சொல்லி நீங்க மனசு விட வேண்டாம், இதுக்கு வேற மாத்திரை இருக்கு, அது மாதிரி இருந்தா நம்ம வந்து அவங்கள வழி நடத்தலாம். அப்புறம் மெடிக்கல் டிவைசஸ், இந்த மாதிரிலாம் மருத்துவ உபகரணங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து உபயோகிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு நோயாளிக்கு நாம சொல்லலாம். டயக்னஸ்டிக் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப நாங்க போல இல்லைங்களா லேபரேட்டரியில போய் நம்ம டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, இப்ப பிபி டெஸ்ட் பண்றோம், டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா சுகர் லெவல் டெஸ்ட் பண்றோம், இப்ப கால் வீங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து உடம்புல உப்பு சத்து அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றோம். இது மாதிரி வந்து நிறைய லேப் டெஸ்ட் இருக்கு, அந்த டயக்னிக் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லலாம். ப்ரொமோட்டிங் டிசீஸ் ப்ரிவென்ஷன், ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சாதாரண மனிதர் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுல மருந்தாளுநர் பங்கு மகத்தானது ஐயா. ஏன்னா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை போனீங்கனாவே நீங்க நல்லா கவனிக்கலாம், அவங்க சுத்தத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நோய் அப்படின்னு எப்ப வருது, நீங்க சுத்தம் இல்லாம தான் வருது. இப்ப நீங்க வீட்டுல குப்பை கூளம் இருந்ததுன்னா கண்டிப்பா கொசு நிறைய இருக்கும், கண்டிப்பா நோய் வரும். சோ வீடு தூய்மையா இருக்கணும், முக்கியமா கழிவறை பாத்ரூம் தூய்மையா இருக்கணும். நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்தா சோப்பு போட்டு கை கழுவணும், சாப்பிடும் முன் வந்து நல்லா சோப்பு போட்டு கை கழுவணும். நாம இப்ப கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக கவசம்லாம் அணியறீங்களா. சோ இது மாதிரி ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே நாம வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன், எப்படிலாம் நம்ம ஹெல்த்தியா இருந்துக்கலாம், ஆரோக்கியமா இருந்துக்கலாம், எப்படிலாம் ஒரு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுல கூட மருந்தாளர் பங்கு நிறைய இருக்குங்க. ஆரோக்கிய உணவுகள் அப்படிங்கறதே இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பெரும்பான்மையா நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம், அரிசி தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டை வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை. இப்போ பேலன்ஸ்டு டயட்டுனா இந்த அளவு கார்போஹைட்ரேட் இருக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும், இவ்வளோ ஃபேட் இருக்கணும், இத்தனை விதமான விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ காய்கறிகள் இருக்கணும், அதில் பழங்கள் இருக்கணும், கீரைகள் இருக்கணும், அப்புறம் மில்லட்ஸ் சொல்கிறோம், அப்புறம் முந்திரி இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வாரத்தில் நீங்கள் சாப்பிட்றப்ப இதெல்லாம் அளவாக கலந்து இருக்கணும். ஒரே வகையாக நம்ம வந்து மூன்று வேளையும் வந்து நம்ம சாதம் சாதம் தயிர் சாம்பார் அப்படிலாம் சாப்பிட்டோம்னா அதுலேருந்து உங்களுக்கு எந்த சத்தும் கிடைக்காது. ஸோ சத்துள்ள உணவுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து அறிவுறுத்தணும். இப்போ ஆப்பிள் சாப்பிட்றோம், ஆரஞ்சு சாப்பிட்றோம், மாதுளை சாப்பிட்றோம், இதெல்லாம் ஆப்பிள் மாதுளையெல்லாம் ஒரு மிகுந்த சத்துக்களுக்கு கொடுக்கக்கூட உணவுகள். ஸோ இந்த உணவுகள் பற்றி நம்ம வந்து மருந்தாளுநர்கள் வந்து நோயாளிக்கு அறிவுறுத்தலாம். வேக்சின்ஸ் என்னென்ன வேக்சின்ஸ் அவைலபிள் இருக்கு எது போட்டுக்கலாம் சொல்லலாம். ஹெல்த் ஸ்கிரீனிங், இப்போ 40-50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து அங்கே வைட்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்அப் ஒரு 1 இயருக்கு ஒருக்கா ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு அறிவுறுத்தலாம். அவங்களுக்கு டோட்டலாக எஜுகேட்டிங் பேஷண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் ஹெல்த் லிட்ரஸி. ஹெல்த் லிட்ரஸினா அவங்க வந்து அவங்களோட ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுப்பதில் வந்து மருந்தாளுநர் பங்கு வந்து அளப்பெருதுங்கய்யா. ஸோ இது மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் ஒரு மருந்தாளுநர். வெறும் மருந்து எடுத்து கொடுப்பதிலேயே அவருடைய பங்கு முடிவடைவதில்லை. நான் சொன்ன இத்தனை வேலைகளையுமே எல்லா மருந்தாளுநர்களுமே செய்கிறாங்க ஐயா நம்ம நாட்டில்.
ஐயா, இன்றைய உலக மருந்தாளுநர்கள் தினத்தில் மருந்தாளுநர் அப்படின்னா யாரு, அவருக்கு என்னென்ன கல்வி தகுதிகள் இருக்கு, அவங்க படிக்கும் பொழுது என்னென்ன செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிறந்த மருந்தாளுநர் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான கருத்துக்களை இன்றைய உலக மருந்தாளுநர்கள் தினத்துல பொதுமக்களுக்கு தேவையான நேரத்துல இந்த பயனுள்ள கருத்துக்களை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு உலக மருந்தாளுநர்கள் தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
உலக மருந்தாளுநர் தினம் வந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 25 தினம் கொண்டாடப்படுகிறது. இது உலக அளவுல கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்திற்கு உலக மருந்தாளுநர் தினத்துக்கு ஒரு தீம் வருடம் கொடுப்பாங்க. இந்த வருடத்தினுடைய தீம் வந்து பார்மசிஸ்ட்ஸ் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட்ஸ் அப்படிங்கறதான் இந்த வருடத்தினுடைய அதனுடைய தீம்ங்கய்யா. எஃப்ஐபி என்ற அமைப்பு அவங்க தான் வந்து இத உலக மருந்தாளுநர் தினத்தை கொண்டாடுறதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை மருந்தாளுநர்களின் மகத்தான பணிகளை பற்றிய அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் எம் கே செந்தில்குமார் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 63800707509 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.